అమాని మానదో మాన్యః లోకస్వామీ త్రిలోకధృత్ అంశుమేధా మేధజో ధన్యః సత్యమేధాధరాధరః. 93వ శ్లోకం. నేతికి సువర్ణవర్ణో హేమాంగో వరాంగశ్చందనాంగదీ వీరః విషమశూన్యః కృతాతీరజలజ్జలః. అక్కడ పాఠం. అదిల సువర్ణవర్ణ தங்கம் போன்றதான மேனியை உடவர் உடையவர். சுவர்ணம் அப்படின்னா அழகான எழுத்துக்களை தன்னை வர்ணிக்கக்கூடியதான சொல்லாக உள்ளவர் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் பார்த்தோம். வர்ணங்களுக்குள்ள எழுத்துக்கள்ல ஓங்காரமானது சுவர்ணம். அந்த சுவர்ணத்தினால ஓங்காரத்தினால வர்ணிக்கப்படுவதுன்னு அர்த்தம். ஸ்ருதி என்ன சொல்றது? எதா பஸ்ய பஸ்யதே ருக்மவர்ணம் கர்த்தாரவீதம் புருஷம் பிரம்ம யோனிம் ததா வித்வான் நாமரூபா விமுக்தா பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம் அப்படின்னு. நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதா இருந்த ஜீவனானவன் என்னைக்கு உள்நோக்கி திரும்பி பரமாத்மாவை அங்கே இருக்கிற பரமாத்மாவை பார்க்கிறானோ அப்பொழுது அவனுக்கு நாமரூபங்கள்லாம் போய் பரமாத்மாவோட ஒன்றாக ஆகிவிடுவான் அப்படின்னு சொல்லு. அப்படி அந்த ருக்மவர்ணம் சுவர்ணவர்ணம் ஸ்வப்பிரகாசமாக இருக்கக்கூடியதான சைதன்யம்ங்கிறத சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஹேமாங்கா, ஹேமாங்கான தங்கம் போன்றதான சரீரத்தை உடையவர். இங்கே சரீர அவயவங்கள் அப்படி சொல்லுது. இதை உபனிஷத்து ஏடோ அந்தராதித்ய இரண்மய பொருடா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஹிரண்யஸ்மஸ்ருஹோ ஹிரண்யகேசஹ ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணஹ ததேதா கப்யாதம் புண்டரீகமேவ அக்ஷணி அப்படின்னு. தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாம் தங்கமாக இருக்கிறார், தங்க வர்ணமாக இருக்கார். எது வரைக்கும்? இந்த நகங்கள்டைய வரைக்கும். மீசை தாடி எல்லாம் தங்கம்தான், கண்ணு மட்டும்தான் செவந்திருக்கு. அந்த கண்ணு செவந்திருக்கிறது எப்படி இருக்கு? கப்யாதம் புண்டரீகமேவ அக்ஷணி, தாமரை இதழ் மாதிரி தானே ஒரு செவப்போட இருக்க அப்படின்னு அவருடைய காருண்யத்தை விசேஷமாக சொல்லியிருக்கு. அடுத்தது வராங்க, சோபலமான அங்கங்கள். அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு சரீர அவயமும் பார்த்து அதனால க்ஷேமத்தை அடையக்கூடியதான ஒவ்வொன்றுக்கும் தகுந்ததான அங்கம். காலு, கண்ணு, மூக்கு, நாக்கு, கையை ஒன்று ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெரிதாகவும் அப்படி இல்லாமல் சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படி இருக்கிறவர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சந்தனாங்கதி, அங்கதம் தோல் வளையங்கள், தோல் பட்டைகள். அது ஆக்லாதகரமாக பார்க்கிறவர்களுக்கு ஆக்லாதத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு. சாதாரணமாக நம்ம போட்டுட்டோம்னா மற்றவர்களுக்கு அசூய ஈர்ஷியத்தான் வரும். ஆனால் இங்கே எப்படி பகவானுடைய அங்கங்களையும் அல்லது ஆபரணங்களையும் பார்த்தா ஜனங்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் ஏற்படக்கூடியதான அங்கங்களோடு கூடியிருக்க. அதனால சந்தன அங்கதி, சந்தனமானது சீதலத்தை கொடுக்கும். சர்வாங்கீன சீதலத்தை கொடுக்கக்கூடியதான சந்தனம் போன்றதான அங்க தோல் வளையங்களை உள்ளவர். அதற்கு பிறகு வீரஹா, தர்மாதர்மங்கள் பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னு எப்படி? இது தர்மம், இது தர்மம்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அந்த வேதத்தை அவர் எடுத்து உரைத்திருக்கிறார். சோதனா லட்சணோ தோ தர்மஹா அப்படின்னு. அந்த தர்மங்கிற ஒரு சேது, ஒரு அணை, அதை உடைக்கிறதுக்காக சில பேர் இருக்கா. அப்படிப்பட்டவாளை அவர் கொள்கிறார். ஆகையால் தர்மத்தாளத்துக்காக அசுரால கொல்லக்கூடிய வீரா. அதற்கு பிறகு பகவானுடைய நாம விஷமஹா, விஷமஹா சமம் இல்லை அவர். என்ன சமம்னா என்ன அர்த்தம்? அவருக்கு சமமாக வேற ஒன்றும் கிடையாது. உலகத்துல யார் எது சொன்னாலும் எவ்வளோ அழகா இருந்தாலும் அவருடைய ஞானத்துக்கோ அவருடைய சக்திக்கோ அவருடைய மேனிக்கோ அவருடைய ஸ்வரூபத்துக்கோ அவருடைய ஆனந்தத்துக்கோ அவருடைய திருப்திக்கோ சமமாக யாரும் வர முடியாது. ஆகையால் விஷமஹா சமோநாசிய வித்யதே நத்வத் சமோத்தி அபியதிக புதுன்யா. அவருக்கு சமமாகவே யார் இல்லைன்னா அதை விட வசதியாக இருக்கிறவ யார் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பகவான் சூன்யம்னு சொல்கிறார். ஏன் சுவாமி சூன்யம்னு சொல்கிறேட அப்படின்னு என்னன்னு, ஒரு விசேஷமும் அவரிடத்துல இல்லை. சாதாரணமாக பூதி பிருதிவின்னா அதில் கந்தம் இருக்கும், ஜலம்னா தொட்டா சொல்லுன்னு இருக்கும், நெருப்புன்னா தொட்டா எரியும், காத்துன்னா மேலே பட்டா தெரியும். இதே போல ஏதோ ஒரு குணம் இருக்கும். அவரிடத்துல ஒரு குணமும் இல்லையே, ஒரு விசேஷமும் இல்லையே. ஆகையால் ரூபம் இல்லை, ரசம் இல்லை, கந்தம் இல்லை, சப்தம் இல்லை, ஸ்பர்ஷம் இல்லை, அசப்தம ஸ்பர்ஷம ரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்யம் அகந்தவச்சயத் அநாத்யனந்தம். முதலும் இல்லை, கடைசி இல்லையம். அநாத்யனந்தம் நிச்சயதன் மிருத்யுமுகப் பிரமுச்சதே அப்படின்னு. அப்படிப்பட்டதான ஒரு விசேஷமும் இல்லாத அந்த பரமாத்மாவை நாம் பார்க்கும் பொழுது என்னமா தோன்றது? ஓஹோ, அவரிடத்துல ஒரு விசேஷமும் இல்லாததுனால சூன்யமோ அப்படின்னு காணப்படுறதா? ஆகையால் சூன்யா. அதுக்கு மேல கிருதாசீஹி, கிருதம்னா நெய்யின் அர்த்தம். நெய் நெருப்பு கிட்ட வந்ததுமே ஒழுகி போறது. அதே போல பகவான் இடத்துல நீங்க சேர்ந்ததுமே உங்க ஆசைகள்லாம் நானா ஓடி போயிட்டுருக்கோம். ஒரு ஆசையும் இல்லை. மனுஷனுக்கு இந்த ஆசை தான் அவனை கட்டுப்படுத்துறது. இது வேணும் அது வேணும் என கொடுக்கிறான். ஆசை வந்தா அந்த சுழல்ல மாட்டிண்டு மாட்டிண்டு மறுபடியும் மறுபடியும் கர்மா பண்றான். கர்மா அவனுடைய பலத்தை அனுபவிக்கிறான், மறுபடியும் கர்மா பண்றான். குர்வதே கர்ம போகாய, கர்ம குர்வன்னு மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கர்மனே, மறுபடியும் கர்மா பண்ணிட்டே இருக்கான். நத்யாம் கீண்டாயுவா வத்தால் அவர்தாம் தரம் ஆசுதே. நதியில ஒரு சுழல்ல இருந்து இன்னொரு சுழல்ல மாட்டிக்கிறா போல அப்படியே சுழல்ல திரும்பி குதிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்கான் சார். யாராவது ஒரு பரம காரணிகமான குரு வந்து அவரை தூக்கி விட்டாத்தான் அவனால முடியுமே தவிர தானா வர முடியாது. அப்படிப்பட்டதா இந்த கர்மாக்கள்லாம் இருக்கே, இது ஆசையினால ஏற்படுத்துறது. இந்த ஆசையெல்லாம் பகவான பார்த்த மாத்திரத்தினால என்ன ஆயிடுது? அது ஒழுகி போயிடுது, அப்படியே தானா இல்லாமல் போயிடுது. அப்படிப்பட்டவர் ஆகையால் அவருக்கு கிருதாசீன்னு. அந்த கிருதம்னு சொன்னோம்னா எல்லா ஆசைகளும் அவரிடத்திலிருந்து போயிடுது. அதனால கிருதம்னா யஜ்யம், யஜ்யமானது எல்லா ஆசைகளையும் நிறைவேறக்கூடியதான யஜ்யஸ்வரூபமாக இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாம அசலஹா சலஹா, அகலகா கலகா பரஸ்பர விருத்தமா இருக்கேன்னு பார்க்கப்படாது. அவருடைய ஸ்வரூபத்துல இருந்தோ, அவருடைய சாமர்த்தியத்துல இருந்தோ, ஞானத்துல இருந்தோ, குணத்துல இருந்தோ அவருக்கு சலனம் இல்லை. அவர் என்னைக்கும் தன் இடத்துல இருந்து நழுவதில்லை. ஆகையால் அவருக்கு அச்சலம்னு சொன்னேன். ஆனா அதே ஸ்வரூபம் வியாபாரிகமான வாயு ஸ்வரூபமாகவே அவர் இருந்திருக்கார். வாயுவானது ஓரிடத்துல நிற்காதவர். ஆகையால் அவர் அச்சலனாகவும் இருக்கார், சலனாகவும் காணப்படுகிறார் அப்படின்னு. அதல சலஹா அப்படிங்கிற நாமக்களை நேற்று பார்த்தோம். இன்னைக்கு அமானி மானதோ மான்யா லோகஸ்வாமி திரிலோகதர்கு சுமேதா மேதஜோ தன்யா சத்யமேதாதரா தரா. முதல் நாம அமானி. இந்த அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தி, ராஜவம் அப்படிங்கிற குணங்கள்லாம் நாம வரவழைச்சுக்கணும்னு பகவத்கீதையானது நமக்கு சொல்றது. பகவான் எப்படி இருக்கார்? அமானியா இருக்கார். இந்த பகவான் நம்ம தியானம் பண்ணோம்னா அந்த குணமும் நமக்கு வந்துடும். யதா யதா உபாசத்தை ததைவ பலம் பவதி அப்படிங்கிற நியாயம், அதான் தக்ரது நியாயம்னு பேரு. அதே போல அமானியா இருக்கக்கூடியதான பகவானை நம்ம தியானம் பண்ணினோமையான நமக்கும் அமானித்துவம் கிடைக்கும். அமானித்துவம்னா என்னது? ஒரு பொருளை என் நான் என்று கருதுறது இருக்கே, எனது என்று கருதுறது இருக்கே, அதான் மானின்னு பேரு. இது எனது, நான் உயர்ந்தவன், நான் ரொம்ப வசதியா இருக்கிறவன், எல்லாரை விட நான் சிரேஷ்டமா இருக்கேன், நல்ல குணங்கள் என்னிடத்துல இருக்கு அப்படின்னு தன்னை வசதியா நினைக்கிற மாதிரி அதான் மானின்னு பேரு. அந்த மானித்துவம் அவருக்கு இல்லை பகவான். ஆகையால் அமானி. அனாத்ம பொருட்கள்ல நான் எனது எனக்கூடியதான எண்ண மற்றவர் தன்னிடத்துல தான் தான் அபிப்பிராயம் இருக்கின்ற மற்ற பதார்த்தங்கள்ல நான் என்றோ எனது என்றோ இல்லை. நமக்கு எல்லா பதார்த்தங்கள்லயும் நான் எனதுங்கிற அபிப்பிராயம் இருக்கு, அது இல்லை. அதனால அனாத்ம வஸ்து ஆத்மாபிமானஹா நாஸ்தி அஸ்யா. அதனால இவருக்கு அனாத்மாதியான சரீரம் என்ன, புலன்கள் என்ன, இவர்கள நான் எனக்கூடியதான தோற்றம் இல்லை. நமக்கு பாருங்க, கண்ணு பார்த்ததுன்னா நான் பார்த்தேங்கிறேன், கால் நடந்தா நான் நடந்தேங்கிறேன். இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மனசு, புத்தி இவைகள் எல்லாத்துலயும் நான் தான் இருக்கு. அவைகள் பண்ணக்கூடியதான செயல் எல்லாம் நான் செய்தேங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கோ இல்லையோ, இதான் மாறிக்கோமுன்னு பேர். அனாத்மாவான பொருளை நான் என்று கருதுதல் அது அவருக்கு இல்லை. அவருடைய சரீரம் நம்ம சரீரம் மாதிரி இல்லை, அது மாயாமயமான சரீரம். நம்ம சரீரமானது எப்படி இருக்கு? அஞ்ஞானத்தினால கர்மாவை பண்ணி அந்த கர்மாவுக்கு பலமாக நம்ம சரீரம் வந்துருக்கு. கர்ம பலமாக சரீரம் வந்திருந்தனால நீங்க இதை அதை மாத்த முடியாது. பகவானுடைய சரீரம் என்னன்னு மாத்திக்கலாம். எப்படி? வாமனாவதாரமா ரொம்ப குள்ளமா இருந்த ஒரே தரம் உலகளந்த பெருமாள் மாறிட்டாரோ, அது எப்படி சார் முடியும்? மாயிக்கம். அது நம்ம சரீரம் அப்படியே தான் இருக்கு, அதை மாத்த முடியாது. ஒரு கிலோ வெயிட் குறைக்கிறதுக்காக இவன் பண்ற அவஸ்தை பாருங்க, என்னென்னமோ சிரமப்பட்டு போறான், அது பண்றான் இது பண்றான், ஆனா வீட்டுக்கு வந்ததுமே 4 கிலோ ஜாஸ்தி ஆயிடும். என்ன சிரமம் பாருங்க. ஏ, இவனுடைய கர்மாவினால ஏற்பட்டதான ஒரு சரீரம் இது. இது ஒண்ணும் சிரமத்தினால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா மாயிக்கமான சரீரம் எதையாவது பண்ணலாம் அவருக்கு. ஆகையால் அவருக்கு சரீரத்துல ஆத்மாபிமானம் இல்லை நமக்கு இருக்கு. அதோட ஸ்வச்ச சம்வேதன ஆக்ருதே, அவருடைய ஸ்வரூபம் எப்படி இருக்க? ஸ்வச்சமான சுத்தமான நான் எனக்கூடியதான தோற்றம் மட்டும் இருக்கு. புலன்கள் இவைகள்ல தோற்றம் இல்லாமலும் ஸ்வச்சமான ஆத்மாவில மட்டும் ஆத்மா எனக்கூடியதான புத்தியும் இருக்கு. நம்ம சரீரத்துல ஆத்மாவுக்கு மேல ஒரு 5 உரைகள் இருக்கு. அன்ன ரசமய கோஷம்னு ஒண்ணு வெளியில இருக்குது, அதுக்குள்ள பிராணமய கோஷம், அதுக்குள்ள மனோமய கோஷம், அதுக்குள்ள விஞ்ஞானமய கோஷம், அதுக்குள்ள ஆனந்தமய கோஷம், அதற்கும் உள்ளார ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவுடைய டால பிரகாசமானது சரீரம் வரைக்கும் வியாபிச்சிருக்கு, அன்னமய கோஷம் வரைக்கும் வியாபிச்சிருக்கு. நல்லதோர் மாணிக்கத்தை அந்த பச்சைய நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? மரகதத்தை 1 லிட்டர் பால் ஒரு பாத்திரத்துல வச்சு அதுக்குள்ள அந்த மரக்கத்தை போட்டுணும். போட்டா என்னாச்சுன்னா பால் முழுக்க அந்த கிரீன் கலரா வந்துருமா? ஆக்சுவலா அவங்க அதுக்குள்ள இருக்கக்கூடியதான மரக்கத்தம் தெரியப்படாது. அது தெரியாம முழுமையா ஒரே பச்சை கலரா இருந்தா அதான் நிஜமான மரக்கத்தம்னு பேர். மதுரை மீனாட்சிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது பாத்தடையனால் மேல பால் இருக்கும், கீழே பால் இருக்கும், நடுவில் இருக்கிறதெல்லாம் அந்த கிரீன் கலரா இருக்கும். ஏன்னு சொன்னமான மரக்கத விக்கிரகம் அது. அதே போலயே அந்த மரக்கதம் இருக்க பார்த்தேடா, அது எப்படி இந்த பாலையும் தன் கலராக ஆக்கப்படுறதோ, அதே போலயே இந்த ஆத்மா நமக்குள்ள இருக்கிற ஆத்மா நான் தான் சொல்லக்கூடியதான ஆத்மா. சரீர பரியத்தை இவைகள்லாம் நான் சொல்ல வைக்கிறது. அதனால நம்ம சரீரம் நடந்தா நான் நடந்தேங்கிற, கண்ணு பார்த்தா நான் பார்த்துக்கிறேங்கிற, இதான் மானம்னு இது. அந்த மானம் இல்லாதவர் ஆகியால் அமானி. மானம்னா சம்மானம்னு அர்த்தம். யாருடைய சன்மானத்தையும் எதிர்பார்க்கல அவர். லோகத்துல மனுஷியா ஏதோ ஒரு சின்ன செயல் பண்ணவர் 4 பேர் என்ன போகணும், என்ன கௌரவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவா இருக்கா? ஆனா பரமாத்மாவுக்கு இந்த எண்ணம் இல்லையா? நித்திய திருப்தா நிரீஸ்வரா, எப்பொழுதும் நித்திய திருப்தனா இருக்கார். இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா செயலும் அவராலதான் பண்ண முடியுமே தவிர மற்றவரால பண்ண முடியாது. நீங்க கண்ணால பாக்குறேன் காதால கேட்கறேன்னா இதெல்லாம் அவருடைய செயல். சாதாரணமா நம்ம ஒண்ணும் பண்ணல. அந்த உள்ள அவர் ஆத்ம ரூபமா இருந்து கொண்டு அந்தரியாமையா இருந்து கொண்டு நமக்கு இதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் அங்க இல்ல, சுவிட்சா பண்ணிவிட்டார், ஒண்ணும் உங்களால பண்ண முடியாது. வேற ஒண்ணு படுத்து தூங்க வேண்டியதுதான், ஒண்ணும் கிடையாது, அறிவே இருக்காதுன்னு. அப்படிப்பட்டதான எல்லாத்தையும் ஒரு சன்மானத்தையும் எதிர்பாராமல் இருக்கக்கூடியவர் வெஷாரா சரிங்கிறார். எத்தனையோ பேர் நாஸ்திகனெல்லாம் பகவான் இல்லைங்கிறார், பகவான் ஒன்றும் பண்ணலேங்கிறார். அதுக்கும் ஒன்றும் பண்ணலை, அவர் தோச்சுக்கல. பக்தர்கள்லாம் நீங்கள் தான் ரொம்ப வசத்தின், அதனாலே அவர் பூரிச்சு போகலை, இருக்கிறது இருக்கா போல பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன? அமானி. இப்போ மானம்னு சொன்னால் சன்மானம்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மானம்னா மாங் மானேங்கிறத அது அளவிடுறதுன்னு அர்த்தம். அவர் எதையும் அளவிடல, அளவுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கார். நீங்க சாதாரணமாக அவரை தவிர மற்ற பதார்த்தங்கள் எது இருந்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு அளவு இருக்க அளக்கலாம். பெரிய புடவையா இருந்தா இது 9 கதோ 10 கதோ இப்படின்னு அளக்கிறேன். இந்த ரூம் எவ்வளவு இருக்க அப்படின்னா 60x40 அப்படிங்கிறேன். இவைகள்லாம் நீங்க சொல்லலாம், ஆனா பரமாத்மாவ அளக்க முடியுமா? கிடையாது. ஏன்னா தாவானஸ்ய மகிமா, அவருடைய மகிமை எவ்வளவு அவ்வளவுன்ட்டார் ஸ்ருதி சொல்றது, அவ்வளவு பெருசா. ஏன் ததோஜாயாம்ச பூர்வ, அதை விட பெரியவர். என்ன சொல்றாங்க எப்படின்னா, இந்த உலகங்கள்லாம் இப்படி பாதோஸ்ய சர்வா பூதானி ஏழு பதினாலு புவனங்கள் எல்லாமும் சேர்ந்து ஒன் ஃபோர்த், பாதம்னா ஒன் ஃபோர்த். அப்போ மீதி த்ரீ ஃபோர்த் எங்கே இருக்குன்னா த்ரிபாதஸ்ய அமிர்தம் திவி, இந்த எல்லாத்துக்கும் மேலே மூணு பாதங்கள், இந்த ஈரேழு பதினாலு புவனங்கள் இருக்கா அதுக்கு மேலே இருக்கா மூணு பாதங்கள். அப்போ அவர் எவ்வளோ பெரியவராக இருக்கும் பார்த்தோம், வேதமே அப்படி சொல்றது. ஆகையால் அளவுக்கு உட்படாதவர் மானம்னா இங்கே அளவுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், கொலமானம்னு சொல்றோமோ இல்லையா, எப்படி அளக்கிறோமோ அப்படி லிட்டர் கிராம் கிலோ கிராம் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், அன்னைக்கு மாத்திட்டே இருக்கேன். ஒரு காலத்தில் எண்ணெய் எல்லாம் கிலோவில் கொடுத்துட்டு இருக்கேன், இப்போ லிட்டரில் கொடுக்குறோம். என்ன சுவாமி மாத்திட்டு இல்லைன்னு, அது அப்படித்தான் ஏதோ விதமாக அப்படியே அப்பப்போ மாத்திட்டு இருக்கோமோ இல்லையா நம்ம. அதே விதமாக இந்த எந்த விதமான ஒரு அளவுக்கும் உட்பதாதவர் அமானி. அமானிங்கிறதுக்கு மூணு அர்த்தம் சொல்றேன். ஒன்று அனாத்ம வஸ்துக்கள்ல நான் எனக்கூடியதான மானம் அபிமானம் இல்லாதவர் ஒரு அர்த்தம். ரெண்டாவது சன்மானத்தை எதிர்பாராதவர். மூணாவது அர்த்தம் அளவுக்கு அப்பாற்பட்டவர். இது மூணு அர்த்தங்கள் அமானி. அதே போல மானதாயையா சர்வேஷாம் அனாத்மசு அபிமானம் ததாதி. லோகத்தில் இருக்கக்கூடியதான சாதாரண மனுஷியாள் அந்த வீடு உறவு அவளுக்கு வேண்டியதான பதார்த்தங்கள் அந்த சுழல்லையே மாட்டிட்டு சுத்திட்டு இருக்கா. ஞாபகம் வச்சுக்கணும், மனுஷியாளுக்கு நான் எனக்கூடியதான அபிமானம் நமதுங்கிற ஒரு அபிமானம் அது விடாது. குழந்தைகள் மேல அவ்வளவு ஒரு அபிமானம், ஆத்துக்காரி மற்ற பதார்த்தங்கள் நம்ம வீடுங்கிறது ஒரு அபிமானம். வீடு தான் வாடகைக்கு கொடுத்துட்டான், அவ வந்து ஆணி அடிக்க விடாதான், அது அடிச்சா இவ இதயத்தில் அடிக்கிற போல அவ அவ்வளோ கஷ்டப்படுறான். வெறும் மண்ணு தானே சார் அது, இப்போ என்ன போச்சு ஒன்று தெரியும் சரி பண்ணா போச்சு, அது கிடையாது. எங்கள் வீட்டில் அந்த வீட்டுக்கு மேலே எவ்வளோ அபிமானம் பாருங்க. இன்னும் சில பேர் பிராணம் போகிற சமயத்தில் கூட அது வந்தால் தான் பிராணம் போவேன். ஒரு பத்து ஏக்கரா நிலம் இருக்குன்னா அந்த நிலம் விட்டு விட்டு போகிறனேன்னு அங்கே இருக்கார். யாராவது அந்த மண்ணை கொண்டு வந்து கொஞ்சம் வாயில் விட்டேன் டக்குன்னு பிராணம் போயிடுது. ஏன்னா அது மேலே அவ்வளோ அபிமானம், மண்ணாச்சே பெண்ணாச்சே பொண்ணாச்சேன்னு அந்த ஆசையானது சாதாரணமாக விடுறதில்லை மனுஷியால. இந்த அபிமானம் எப்படி கொடுக்கப்பட்டது, அஞ்ஞானிகளுக்கு தன்னுடைய ஸ்வரூபம் மறந்ததுனால இவங்களுக்கு அந்த பகவான் உள்ளே இருக்கார். அவரை நம்ம பார்க்கலை, பார்க்க முயற்சி பண்ணலை, ஓரளவுக்கு கூட நமக்கு அது தெரியலை, அவரை பற்றி நாம் கொஞ்சமும் அறிய ஆசைப்படலை. ஆகையால் என்ன ஆயிடுதுன்னு, நமக்கு மற்ற பதார்த்தங்கள்ல அபிமானம் வந்தது. இந்த மற்ற பதார்த்தங்கள்ல அபிமானம் வர்றதுக்கு காரணம் பகவான மறச்சதான மாய, ஸ்வமாயா தன்னுடைய மாயினால் சர்வேடாம் அனாத்மசு அபிமானம் ததாதி. அவளுக்கு அனாத்மக்கள்ல அபிமானத்தை கொடுக்கறதுனால அவருக்கு மானதா மானம் அபிமானம் அபிமானத்தை கொடுத்தவர் ஆயால் மானதா. என்னென்ன பக்தானாம் சத்காரம் மானம் ததாதி. பக்தாளுக்கு என்ன பண்ணுறாருனார், அவரால் சத்காரத்தை கொடுக்குறார் உலகத்தை. அவரை யார் நமஸ்காரம் பண்ணுறாளோ அவளை எல்லாரும் உலகம் போற்றும்படி பண்ணுறாரா, அது ஒரு விசேஷம். பகவானை நீங்கள் வணங்கினேன்னா உங்களை நூறு பேர் வணங்குவார். ஸோ நம்மளை நாலு பேர் கௌரவப்படுத்தணும்னு நீங்கள் என்ன பண்ணணும், பகவானை தியானம். அது துவாமாசிரிதாகி ஆசிரியதாம் பிரயாந்தி. உங்களை யார் நீங்கள் யாரை ஆசிரியிச்சிருக்காரோ அந்த பகவான் அவ என்ன பண்ணிட்டு இருக்கார், உங்களுக்கு நல்ல விதமான நல்ல சத்காரம் வரும்படி பண்ணிட்டு இருக்கார். அதனால மானதா கௌரவத்தை கொடுப்பார். தன்னுடைய அவதாரங்கள்லையும் எத்தனையோ கௌரவங்கள்லாம் கொடுத்துருக்கார். அத்தனை பேருக்கும் குச்சேதனை கௌரவப்படுத்தியிருக்கார். ஒன்றுமே இல்லை அப்படி பரம ஏழையாக வந்த பகவான்கிட்ட வந்து பார்த்தேன். வந்து பார்த்ததுமே என்ன, அவர் கேட்கணும் பணத்தை கேட்கணும் என்று நினைத்து கொண்டு அனுப்பிச்சிருக்கா அவங்க ஆத்துக்கார். வந்து கேட்டார், பகவான பார்த்ததுமே அந்த குச்சேரனானவன் அந்த வீட்டு வாசப்படிக்கிட்ட மெதைக்கு மதைக்க வந்துட்டு இருக்கார். அடுத்த கணத்தில் இவர் ஆசனத்திலிருந்து ஓடி போய் இவரை பிடிச்சுட்டு அவருக்கு கால நம்பி அந்த ஜலத்தை தலையில புரட்சிச்சுட்டு ஓடி வந்து அவரை தன்னுடைய சீட்டில் உட்கார வச்சுட்டு அத்தனையும் கதை பேசி அவருக்கு எல்லாம் எம்பாத்தியம் இதெல்லாம் அவரே ஆச்சரியப்பட்டு நம்ம பேட்டா ரிகக்னைஸ் பண்ணுவாரான்னு நினைச்ச வரவர். இவ்வளவு தூரம் அவருக்கு பண்ணி அதுக்காக நம்ம ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல என்னென்ன பண்ணினோம் பார்த்தீங்களா, குருக்கிறது பழைய கதையெல்லாம் கேட்டி அவர் தலைப்பில் வச்சுட்டு இருக்கக்கூடியதான மூட்டையை அவுத்து அதில் இருக்கக்கூடியதான அவுல தான் சாப்பிட்டு அவரை என்ன செய்யல போயிட்டு வந்து அனுப்பிச்சுட்டார். விவகாரம் என்ன செய்யல, இவரும் கேட்கல அவரும் ஒன்று கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே வெறும் குடிச்சு இருக்கிற இடத்துல பங்களா இருக்கு, தங்க செவ்வல ஜலத்தை வச்சுட்டு ஆத்தக்காரி காத்துட்டு இருக்க வாங்கோ கால நம்பரேன். ஏன் இவ்வளவு ஐஸ்வர்யம் எப்படி வந்ததுன்னு, எப்படி வந்தது பகவான் அனுப்புறாரு அப்படி ஒரு சத்காரம் ஒரு மானம் பண்ணினார். அதே போலயே பீஷ்மாச்சாரியரை கௌரவம் பண்ணியிருக்கார், நாரதரை கௌரவம் பண்ணியிருக்கார், அவதாரங்கள்ல அவர் பண்ணியிருந்தான எத்தனையோ பேர்களுக்கு உயர்ந்ததான ஒரு பதார்த்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கார். அப்படிப்பட்டதான சொல்லுப்போம் மானதா தகன ததாதின்னு அர்த்தம், பக்தானாம் தன்னுடைய பக்தர்களுக்கு சத்காரம் மானம் ததாதி சத்காரத்தை பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்ல, மானதகான்னு என்ன அர்த்தம் தெரியுமோ, நான் மானத்தை கொடுப்பவர், சன்மானத்தை கொடுப்பவர், அபிமானத்தை கொடுப்பவர். இந்த தாங்கிற ஒரு பதம் இருக்கு, ததாதீதி தஹ தத தானேங்கிற அர்த்தம் பண்ணிக்கலாம். தோ அவகண்டனேன்னு ஒரு தாத்து இருக்கு, அதை கட் பண்றாருன்னு அர்த்தம். இந்த தத்துவஜானிகளுக்கு தத்துவ விதம் அனாத்மசு ஆத்மாபிமானம் கண்டயதி, தத்துவஜானம் யாருக்கு வந்திருக்கோ அவளுக்கு அனாத்மாக்களான புலன்கள் என்ன, மனசு என்ன, பிராணம் என்ன, புத்தி என்ன, இந்த சரீரம் என்ன, இவைகள் இடத்துல நான் எனக்கூடியதான எண்ணத்தை நாசம் பண்றான். அப்ப என்ன, வேதாந்த தத்துவத்தை யார் அறிந்தாலோ அவளுக்கு எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி விடுறார். ஸோ இந்த தகான கொடுக்கிறார்னு அர்த்தம் இல்லை, நீக்கிறார்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கி போயிடுதுன்னா நம்ம ஆனந்தமா இருக்கும். இருக்க வேண்டியதான பதார்த்தங்களை எல்லாத்தையும் பூசி வச்சுட்டு ஆஹா ஆஹான கவலைப்பட்டு இருக்கோம், இவைகள்லாம் நம்ம விட்டு போயிடுதுன்னா அப்புறம் என்னாச்சு, ஆனந்தமா இருக்கும். ரோட்டில் ஒரு கல் இருந்தது, பாறாங்கல், அந்த கல்லுல என்ன பண்ணிருக்காங்க எல்லாரும், அதுல அழுக்க தேய்ச்சன, செருப்புக்கு ஏதாவது அழுக்க வந்ததுன்னா மாட்டிட்டுதுன்னா சாணியில மிதிச்சுட்டாங்கன்னா அந்த கல்லு வச்சு தேய்ச்சிட்டு அதில் சரி பண்ணி போயிட்டே இருந்தான். இது கல் நடுவில் இருக்க அது எல்லாரும் பண்ணுறது அப்படி. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் அதை பார்த்தான், அவனுக்கு என்னமோ தோணித்து அந்த கல்லை எடுத்தான், ஒரு மூலையில் வச்சான், அது செதுக்கினான், செதுக்கின பிறகு ஒரு அழகான கிருஷ்ண விக்கிரமாக வந்துடுச்சு. என்ன சுவாமி இப்படி பண்ணிவிட்டேனே, அவர் என்ன பண்ணல, கிருஷ்ண விக்கிரகம் உள்ள புறக்கலை என்ன, எப்பவே இருக்க கல்லுக்குள்ளேயே விக்கிரகம் இருக்கு. அவன் என்ன பண்ணினான், அதற்கு மேல இருக்கக்கூடியதான உபயோகம் இல்லாத பாகத்தை பிரிச்சு எடுத்தான். அந்த கிருஷ்ண விக்கிரகம் தெரியாமல் எதுல மறைச்சிருந்ததோ அந்த பகுதியை செதுக்கிட்டான். இப்ப என்ன அழகான ஒரு கிருஷ்ண விக்கிரகம், யார் யார் முன்னால அப்படி பண்ணாலும் அவெல்லாம் வந்து பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி போயிட்டு இருக்காளாம். அதே தான் என் கல்லு நிறவர், ரோட்ல இத்தனால எந்த கல்லு இருந்ததோ அதே கல்லு தான், அதுக்கு மேல மூடி இருக்கக்கூடியதான மற்ற உபயோகம் இல்லாத பாகங்களை செதுக்கி விட்டேன், இப்பொழுது இந்த பாகம் நன்றாக தெரிகிறது. அதே போலயே உங்கள் இடத்துல சரீரம் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் மனசு பிராணன் இவைகளை நான் நானும் நினைச்சு நினைச்சு இதுக்குள்ளேயே உழந்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனா அவைகளை நீக்கிவிட்டோமையானால் உள்ளூர ஸ்வப்பிரகாசமான தோணக்கூடியதான எந்த ஒரு அனந்தரமான ஒரு சுரம் அந்த நிரந்தரம் அனிந்தரம் மேதமானே எப்பொழுதும் உலகத்துல பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடியதான் அந்த சுரூபம் தானாக வெளிப்படுகிறது. எல்லாம் கலந்து கட்டியா போயிடுது சார், எல்லாமே ஒன்னோட ஒன்று கலந்து போயிடுது. இந்த ஸ்திரீகள்லாம் பருப்பு டப்பா ஒன்று வச்சிருப்பா, அதுல கடுகு மிளகு எல்லாம் வரிசையா ஒன்று போட்டு ஒரு குழந்தை வந்தான், என்ன பண்ணிருந்தேன்னு அதை திருப்பி விட்டான், என்ன இருந்தது ஒன்னாயிடுது எல்லாம் கலந்து போச்சு, மாமியார் என்ன பண்ணதுன்னு மாட்டு பண்ண கொண்டு இதெல்லாம் தனி பண்ணுட்டாங்க. அது இந்த காலத்துல மாட்டு பண்ண என்ன பண்ணுவா, அது தூக்கி குப்பையில அப்படியே போட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து ஏழு கடை மட்டும் தனித்தனியே போட்டுருவான். விவகாரம் என்ன, அது மாதிரி எல்லாமும் ஒன்னா கலந்துக்கிட்டோம் நம்ம, அதை தனியா பிரிச்சு எடுத்துக்கோமையானால் எது மிச்சம் இருக்கோ அது ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை காட்டுபவர் யாருக்கு, தத்துவஞானிகள். ஆகையால் தத்துவஞானினாம் தத்துவமிதாம் அனாத்மசு ஆத்மாபிமானம் கண்டயதி, அனாத்மமான பொருள்கள் ஆத்மாபிமானத்தை நீக்கி சுத்தமான அந்த சிவஸ்வரூபத்தை சைத்தன்ய ஸ்வரூபத்தை நமக்கு காட்டுறவர். ஆகையால் அவருக்கு மானதஹா அப்படின்னு, அதோட இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அளவை கொடுத்துருக்க, சொல்வா தமிழ்ல ஒரு வச்சனம், ஆட்டுக்கு வாழை அளந்து கொடுத்திருக்கார் பகவான். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. ஏன் சுவாமி அவன் ஜென்மாந்திரத்துல எந்த புண்ணிய பாபம் பண்ணிட்டானோ அதுக்கு தகுந்த போல சரீரம், தகுந்ததான அறிவு, தகுந்ததான பதார்த்தங்கள் எல்லாம் அவர் அளந்து கொடுத்திருக்காரு. எதையும் ஜாஸ்தி கம்மியா சொல்ல முடியாது. பகவான விஷமமா இருக்காருன்னு சொல்லாதீங்க. யாராருக்கு எந்தெந்த அளவுக்கு புண்ணிய கர்மா இருக்கோ அவளுக்கு அந்தந்த அளவு கொடுத்துருக்காரு. அதனாலதான் நம்ம கையிலேயே அஞ்சு வரை ஒன்னா இருக்கோம். ஒண்ணு குண்டா திக்கா பவர்ஃபுல்லா இருக்கு, ஒண்ணு என்னடா இந்த காரணத்துல இருக்கிறது சின்னதா இருக்கு, ஆனா அதே சமயத்துல ரொம்ப ஒல்லியா இருக்கு. ஏன் சுவாமி அந்த கைகள்ல இருக்கக்கூடியதானவர் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு வேலை. அதே விதமாகத்தான் உலகத்துல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு வியக்திக்கும் அவலவம் பண்ணிட்டதான கர்மாவனால தகுந்தா போல சில பேருக்கு அழகான சரீரம், சில பேருக்கு சாதாரண சரீரம், சில பேருக்கு அழகான புத்தி உயர்ந்ததான ஒரு புத்தி, சில பேருக்கு சாதாரணம், சில பேர் வாய் திறந்து பேசினாலே நல்ல வார்த்தையே வருது, சில பேர் பேசினா ஏண்டான்னு வருது. பேச்சையே அவன் கொண்டு விடுறாங்க, எரிச்சு விடுறான் பாருங்க, பேச்சியே எரிச்சு விடுறான். சில பேர் கண்ணால பார்த்தே எரிச்சு விடுறான். அப்படின்னு பார்த்தானே அடுத்த நாள் உங்களுக்கு வியாதி வந்துடும். என்னடா தின நல்ல கண்ணுன்னு சொல்லணும், அப்படி சில பேருடைய சொல்லப்போ அப்படி இதெல்லாம் ஏன் இப்படி கொடுக்குறாரு பகவான், நீங்க ஒன்றும் கேட்க முடியாது. ஏன் தெரியுமோ, நான் பகவஸ்வரமும் ஜென்மாந்திரத்தில் அவன் என்னென்ன கர்மா பண்ணிட்டானோ அது போல தான். ஆகையால் மானதா அவாவாளுக்கு அளவை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்தவன். கொடுத்த பிறகு நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமா? நிச்சயமா பண்ணிக்கலாம். அதையும் பகவான் சொல்லியிருக்க, நான் இதை கொடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் உன்னுடைய கர்மாவனால உன்னுடைய பக்தியினால சத்சங்கத்தினால எல்லாத்தையும் உறுதி பண்ணிக்கிறேன். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சத்சங்கமானது என்ன பண்றது, நம்ம மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட எண்ணங்களை அழித்து விடுகிறது, நல்ல எண்ணங்கள் மேலோட நிற்கிறது. நல்ல எண்ணங்களோட நீங்க நல்ல காரியத்தை பண்றீங்கன்னா உயர்ந்ததான பலத்தை அனுபவிக்கிறேன். ஆனா அந்த சத்சங்கம் கிடைக்கல, மனுஷன் பழைய மாதிரியே அது என்ன இருக்கோ அப்படியே மாட்டிட்டு அந்த சூழல்ல மாட்டிட்டு இருக்கான். ஆகையால் பகவானுக்கு மானதா, இப்படி பாருங்க, மானதாங்கிறதுக்கு அபிமானத்தை கொடுப்பவர் ஒண்ணு, பக்தாளுக்கு அபிமானத்தை நீக்குபவர்னு அர்த்தம். தத்துவஜானிகளா இருக்கிறவளுக்கு ஆத்மாபிமானத்தை நீக்கி ஸ்வப்பிரகாசமான சைத்தன்யத்தை காட்டுபவர்னு அர்த்தம், முக்தியை கொடுப்பவர்னு ஒரு அர்த்தம். இப்படி அர்த்தங்கள் பார்த்தோம். அமானி மானதா, அப்புறம் எல்லோராலையும் பூஜிக்க தகுந்தவர், பூஜிக்கப்படுறவர் யாரு? பரமாத்மா. அதனால அவருக்கு மான்யா, உலகங்கள் எல்லாம் அவரை ஸ்தோத்திரம் பண்றது. எங்கே ஸ்தோத்திரம் இருக்கணும் தெரியலையே, நீ கொண்டு செஞ்சுக்க வேண்டாம். இப்ப பாருங்க, நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கு இருக்கோம் இல்லையா, இவைகள்லாம் என்ன பண்றது? இவைகள்ல உள்ள இருக்கிற பரமாத்மாவை எப்பொழுதும் எதிர்பார்க்கறது. ஒரு கணம் அந்த பரமாத்மாவுடைய சகாயம் இல்லைன்னா இவையெல்லாம் பார்க்க முடியாது. ந பிராணேன ந பானேன மத்யோ ஜீவதி கஷ்டனா இதரேனது ஜீவந்தி எஸ்மின்னேதாவு பாக்ரதௌ. பூச்சு காத்து உள்ளேயும் வெளியிலையும் போறதுனால்தான் வாழ்ந்துட்டு இருக்கடா, அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு. வெறும் மூச்சு காத்து, மிருத சரீரம் இருக்கு, டெட் பாடி இருக்கு, அதுக்குள்ள மிஷின்னால காற்றை உள்ள விட்டு வெளியில விட்டுன்னு பிறக்குமா? அது வளர்வானா? கிடையாது. அப்ப என்ன போச்சுன்னா போச்சு, இந்த சரீரம் இல்லை சார், இந்த மூச்சு காத்து இல்லை, இதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுதான் மூச்சு காத்த உள்ளே வெளியிலையும் விடும்படி பண்ணிட்டே இருக்கு. நமக்கு தெரியாது இது இப்படி விடணும் எப்படி போகணும். நம்ம சொன்னோமா சின்ன வயசுல நமக்கு தெரியுமா, குழந்தைலேருந்து உள்ள காத்து போயிட்டு இருக்க வெளியிலேயே வந்துட்டு இருக்கு. என்னடா ஆச்சுன்னா தெரியாது. உள்ள இருக்கிற ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய சரீரம் வாழணுமே ஆனால் இது இப்படி பண்ணணும் அப்படின்னு. அதே போலயே அந்த உள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யத்தை அந்த மத்தியே வாமனமாசீனம் விஸ்வே தேவா உபாசதே, மத்தியே நடுவில் வாமனா வமனீயா எல்லோராலையும் உயர்ந்ததான ஒரு பதார்த்தமா அந்த ஒரு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான பதார்த்தத்தை விஸ்வே தேவா உபாசதே, விஸ்வே தேவாக புலன்கள் உபாசிக்க, நீங்க தான் பகவான் இல்லைன்னு சொல்ற அவங்க புலன்கள்லாம் என்ன பண்றதா, உள்ள அவர் இருக்கணும். அவர் கிளம்பி போயிட்டாரையானால் நம்மளால முடியாது. அவரே வேண்டான்னு அவருடைய சர்வன்ட் ஒருத்தர் இருக்கார், யாரு? பிராணங்கிறவர். அவரே இந்த சரீரத்தை கிளம்பினா அதெல்லாம் தன்னுடைய இடத்தை தரண்டை பிடிச்சிட்டு அவஸ்தப்படுறது அப்படின்னு பிரஸ்னாத்மத்துல சொல்லிருக்கு. ஆகையால் அப்படிப்பட்டதான பரமாத்மா உலகத்துல எல்லோராலையும் போற்றப்படுபவர் அவர். ஆகையால் சர்வ மானதீயா சர்வைகே மானனீயா, எல்லோராலையும் துதிக்கப்படுபவர், பூஜனியா ஏ சர்வேஸ்வரத்வாத எல்லாரையும் தான் தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்டதான உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோராலையும் எப்பொழுதும் துதிக்கப்படுகிறவர். வேதங்கள் எல்லாம் அவரை துதித்துக் கொண்டிருக்க, உபநிடத்துகள்னா அவரை துதி கொண்டிருக்க, அப்படிப்பட்டதான் உயர்ந்தவர் மாத்யா. அவர் யார் சுவாமினர்? லோகஸ்வாமி. நம்ம என்ன பண்றோம்? நமக்கு சொத்தை விளையுமே சுவாமின்னா சொத்தை உடையவர் சுவாமி. நம்ம என்ன பண்றோம்? ஒரு 10 லட்சம் இருக்கு சார் அப்படின்னு, அது இன்னைக்கு வேல்யூவே இல்லைன்னு. ஒரு காலத்துல 10 லட்சம்னா ரொம்ப பெரிய அமௌண்ட். இப்ப 10 லட்சம்னா என்ன சார் வருது? ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் வட்டி என்ன ஆகும் அதனால அப்படிங்கிறோம். அவர் எப்படின்னு, இந்த சின்ன சின்ன வியாபாரம், நமக்கு ஒரு வீடு இருக்க, பிளாட் இருக்குன்னா எவ்வளவு உள்ள போய் பார்த்தா என்ன 400 ஸ்கொயர் போயிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பினா அவன் போயிடுது. அதுக்கு வேலை கட்டில் போட்டிருக்கேன், சோஃபா போட்டிருக்கேன், அது இல்லாம நடக்காத வாழ்க்கை. அப்ப உட்கார்ந்து எழுந்துக்கிறது கூட இடம் இல்லை அப்படின்னா இவன் வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, நம்ம எப்படி முன்னால வாழ்ந்தோம், இப்படி வாழ்ந்தோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தது வழி பாருங்க. அக்ரஹாரம் இருக்கும், அக்ரஹாரத்துல வீடு என்ன 3 கட்டுமா, மினிமம் 3 கட்டுங்க. முதல் கட்டுல எல்லா வியாபாரமும் நடக்கும், நடுக்கட்டுல சமையல் இவைகள்லாம் நடக்கும், லாஸ்ட் கட்டுல மற்ற பதார்த்தங்கள்லாம் இருக்கும். இப்படி இந்த 3 கட்டு மாமி காலம் எழுந்து அதை பெருக்க ஆரம்பிச்சேன்னா 1.5 மணி நேரம் அதை பெருக்கிறதுக்கு முழுகிறதுக்கு ஆகிய விவகாரம் முழுக்க என்ன சுவாமின்னர் அவ்வளவு ஆனந்தமாக வாழ்ந்தார். என்ன ஸ்பேஸ், என்னது விஸ்தாரமாக விசாலமாக அவளுடைய மனசும் அப்படி இருந்தது. நம்ம வாழதே குறுகினதாக இருந்துருக்கோம். இப்படி உங்களுடைய சொத்து அந்த வீடு இருக்குன்னு, முன்காலத்தில் வீடு இருக்குன்னு ரொம்ப பெருசு. இப்ப வீடு இருக்குன்னா சரி இருக்கு, ஏன்னா உங்க வீட பத்தி எனக்கு தெரியாதா என்ன, நெருப்பட்டி மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சிருக்கோம் அவ்வளவுதானே தவிர, இது வீடுன்னு சொல்லலாமா என்ன? தனியா இல்ல, கீழே கிரவுண்டு உங்களுக்கு சொந்தம் இல்ல, மேல சவரும் உங்களது இல்ல, என்னடா அது இருக்கிற வரையும் தான் நடுவில் நீங்க இருக்க, அவ்வளவுதான் வியவாரம்னு. அப்படி இருக்கக்கூடியதான இந்த பதார்த்தத்தை எனது என்னுடைய சொத்து அப்படிங்கிறோம். இந்த தமிழ்ல சொத்துங்கிறல, ஆனா சம்ஸ்கிருதத்துல ஸ்வத்வம். இந்த ஸ்வத்வம் உடையவர் சுவாமி. பகவானுக்கு சொத்து என்னன்னு கேட்டான், இந்த உலகம் தான்ட்டான். ஒரு ஒண்ணும் இந்த உலகத்துல எத்தனை பதார்த்தங்கள் எல்லாம் அவருக்கு சேர்ந்ததுன்னு, அவருக்கு சேர்ந்தத நாம் நமதுன்னு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். எந்த அளவுக்கு தப்பு பதில, அதுவே ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 13% 14% ஆயிடுதுன்னு அழுதுண்டு விவகாரம் என்னடா ஆச்சுன்னு. இது நம்ம பேர் எனதுங்கிறோம், இது யார் தெரியுமோ நான் உலகம்லாம் அவரு, அவர் போட்ட பிச்சை விவகாரம்னா அவருக்கு சேர்ந்தது, நம்ம பேர்ல நம்ம ஏதோ வச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி என்ன, இந்த அப்பா சொல்றார் இது என் வீடுன்னு, பையன் செஞ்சிருந்தான் உங்க வீடு இல்ல நீங்க கூட சம்பாதிக்கல, தாத்தா சம்பாதித்த சொத்து, தாத்தா சம்பாதித்த சொத்து இவரு என்னதுங்கிறார். அதே மாதிரிதான் நம்ம எல்லாம் பரமாத்மாவுடைய சொத்தை நம்ம சொத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ பரமாத்மா என்ன? லோகஸ்வாமி, லோகங்களுக்கு சுவாமி. இந்த லோகம் அந்த லோகம்ல, உலகத்துல பூலோகம், பௌர்லோகம், மகர்லோகம், தபோலோகம், சத்தியலோகம், இப்படிப்பட்டதான எல்லா லோகங்களுக்கும் சுவாமியா இருக்கிறவரும் லோகஸ்வாமி. ஆகிய சதுர்தசானாம் லோகானாம், 14 லோகங்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? லோகஸ்வாமி. அதுக்கப்புறம் த்ரிலோகத்ருக்கு பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மூலகத்தையும் தரித்து கொண்டிருக்கிறார், மூலகத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். உலகம் என்ன? 3 லோகங்கள் சொல்லுங்க. அதே போல பூத பவிஷ்யத் வர்த்தமான காலங்களை எல்லாம் அவர் தான் தெரிவிக்கிறார். எல்லா காலங்களும் அவரால் தான் ஓடிக்கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் அகார உகார மகார ரூபமா இருக்கக்கூடியதான விஸ்வ தைஜச பிராஜ்ஞால அவர் தான் தெரிவித்துக் கொண்டிருக்கார். என்ன துரியத்துக்குள்ளத்தான இவைகள்லாம் இருக்கு, இருக்கிறது துரிய நிலைத்தான். ஒரு எலக்ட்ரிசிட்டி வெறும் பல்பா இருந்தாலும் சில நேரம் சிவப்பாகவும் சில பேர் மஞ்சளாகவும் சில விதத்துல பச்சையாகவும் காணப்படும். இருக்கிறது ஒரே லைட்டு தான் சார், உள்ள பல்பு வெளுப்பா இருக்கிற பல்பு தான். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான இந்த கிளாஸ் எப்படி வெவ்வேறு கலரை கொடுக்கறதோ அதே போல பூத பகவான் ரத்தகாலமோ சத்தரஜஸ்தலோகங்களோ பூவாசுவாக இருக்கிற லோகங்களோ எல்லாத்தையும் அவர் தான் தரிச்சுட்டு இருக்கார். அந்த துரிய சுரூபமாக இருந்து கொண்டு, இதுக்கு அதிஷ்டானமாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கார். ஆகையால் பகவானுக்கு என்ன தெரியலோ கதருக்கு, அவர் தன்னுடைய அவதாரங்கள்ல எல்லா பதார்த்தத்தையும் தான் தாங்கி காமிச்சார். கிருஷ்ண அவதாரத்துல மலையை தான் தாங்கினார். எப்படி தாங்கினார்? சின்ன கட்டவரில் வச்சுட்டு உலகம் முழுக்க பெரிய மலையை தாங்கினார். அதே போலயே க்ஷீரசாகரத்தை பார்க்கடலை கடையும் பொழுது அந்த மந்தர பர்வதமான சமுத்திரத்துக்குள்ள விழாமல் என்ன பண்ணிட்டு இருக்கார்? தான் ஆமையா ஒரு அவதாரத்தை எடுத்துட்டு அதை ஓடுத்துக்கார். இப்ப இங்கேயும் மலையை தூக்கினார், அங்கேயும் மலையை தூக்கினார். இது மலையை தூக்குறதுங்கிறவருக்கு சர்வசாதாரணம். மேல ஒரு நாமாவில் தரா தரா அப்படின்னு சொல்ல போறார். அப்படின்னு என்ன? எல்லாவற்றையும் உலகத்தை முழுக்க தூக்கக்கூடியவர். அதோட மட்டுமல்ல, ஆதி வராகனா இருந்து கொண்டு இவ பூமண்டலம் எல்லாம் என்ன ஆயிடுதுன்னு, ஒரு ராட்சசன் கிரண்யாட்சன்கிறவன் இந்த பூமியை ஒரு பாயாட்ட சுருட்டி ஒரு கீழே பார்த்தாங்க லோகத்தை கொண்டு போயிட்டான். தேவதைகளுக்கெல்லாம் என்னடான்னாரு, யஜ்யாங்கெல்லாம் வரவே இல்லை, யாராவது தர யாகம் பண்ணியிருந்தான் தானே அவளுக்கு போய் சேரும். இங்கே விவகாரம் கேட்டான்னா ஒருத்தர் பூமியில இருந்தா தானே, என்ன அது ரொம்ப நாளாக வரலையேன்னு பார்த்தா பூமியே கிடையாது. நேரம் பிரம்மதேவன், நீங்க ரொம்ப உலகத்தை சுட்டி பண்ணினே அது பண்ணேன்னு இப்போ ஒண்ணுமே கிடையாது. திருப்பி பார்த்தா ஒண்ணுமே காணும். என்ன பண்றது? மகாவிஷ்ணுவை கேட்டார். மகாவிஷ்ணு கேட்டதுமே மகாவிஷ்ணு உடனே சிரிச்சுட்டார். என்ன ஆயிடுதுன்னு, பிரம்மதேவனுக்கும் தும்மல் வந்தது. ஒரு தடவை தும்பினார், அவர் மூக்குல இருந்து வெளியில வந்திருந்தான் ஒரு சின்ன குட்டியா ஒரு பண்ணி. அது அங்கிருந்து பூமிக்குள்ள வளர்ந்து கீழே ஜலத்துக்குள்ள வரத்துக்குள்ள அது வளர்ந்துருதுன்னா யான அளவுக்கு வளர்ந்துட்டான். வளர்ந்து நேராக பாத்தாள நோக்கத்துக்கு போய் என்ன பண்ணிட்டு கிரண்யாட்சனோட சண்டை போட்டு அந்த பூமியை தன்னுடைய கொம்பால் எடுத்து வந்து பூமி சமுதிரத்துக்கு மேலே நிற்க வச்சிருக்கான். இப்போ சமுதிரத்துக்கு மேலே தான் பூமி நிற்கிறதுன்னு மத்தியானம் டிவியில் சொன்னால் உலகம் முழுக்க சமுத்திரமாக இருக்குன்னா எங்கே பார்த்தாலும் ஜலம் தான், ஒன்றும் தெரியல. அப்படி நாலஞ்சு நாளில் மழை பெய்யறது இல்லையா, இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கேன், எங்கே பார்த்தாலும் சமுத்திரமாக இருக்கேன்னு. அது மாதிரி இந்த சமுத்திரத்துக்கு மேல என்ன பண்ணி வச்சிருக்கார்? இந்த ஜலத்தை இந்த பூமியே நிக்க வச்சிருக்கார். பூமியே தாங்கினவர். ஆதிசேஷனாக அவதாரம் பண்ணி என்ன பண்ண, எல்லா புவனங்களையும் அதை தாங்கிட்டு இருக்கார். அவர் தாங்கிட்டு திருலோக்கத்தில் இருக்குன்னு சொல்லணுமா? எத்தனை திருஷ்டாந்தங்கள், எத்தனை விவகாரங்கள் நம்ம யோஜனை பண்ணி பார்த்தோமே ஆனால் அந்தந்த புராணங்கள்ல அங்கங்கே அந்தரிஷலோகத்தையும் சதாதார பிருத்திவீம் தியாவதேமாம் கஸ்மை தேவாய. அவர் யார் அந்த தெய்வம் தெரியலையேட்டார். ஏகஸ்மை தேவாய, யாரும் அந்த ஒரு தெய்வம் அவர் தான் எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்க. கஸ்மை தேவாய ஹவிஷாவி தேமா அப்படின்னு அந்த பகவத்னுக்கு நாங்கள் ஹவிஷை கொடுக்குறோம். ஹிரண்யகர்ப்பதாக்ரே அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் அவர் சொல்லுது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதாவது அவர் தராத திரிலோக திருக்கு மூவலத்தையும் தரித்தவர். சதுர்தசானாம் லோகானாம் ஈஸ்வரத்வாத் லோகஸ்வாமி த்ரீலோகான் தாரயதி இது திரிலோக திருக்கு. அதுக்கு பிறகு சுமேதாக அவருடைய அழகான ஒரு அறிவு, சோபனா மேதா பிரஜா அஸ்யா இது சுமேதாக. அவருடைய அறிவு இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. நம்ம மனசுல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவர் அறிகிறார். நீங்க எதை நினைக்கிறேனோ எதை அறிகிறேனோ உங்க மனசுக்கு பின்னால இருந்து அவர் அறிகிறார். அது ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு. உலகத்துல எந்தெந்த பிராணி அறியறதோ அது அந்த பிராணி அறியறது மட்டும் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அவருக்கும் போறது பின்னால அவர் இருக்கார். உங்க மனசை படிச்சுட்டு இருக்கார், மனசுக்கு சாட்சியா இருக்கார். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டெர்மினல் அடித்தா அந்த சர்வருக்கு எப்படி போயிடுறதோ அதே விதமாக ஆட்டோமேட்டிக்காக போகிறது சார். வியாசாச்சாரியர் அன்றைக்கே கண்டுபிடிச்சிருக்காரு. வாரம் முழுக்க என்னடாச்சு, எங்கே நீங்கள் ஒட்டினாலும் இந்த சென்ட்ரல் ஆஃபீஸுக்கு போய் சேர்றா போய் நீங்கள் அனுப்ப வேண்டியது இல்லை, தானாக தெரியும். உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வந்ததுமே ஓஹோ இப்படி எண்ணிட்டு இருக்கானா அது தெரியும். அதனால் இன்கம் டேக்ஸை ஏமாற்றலாம், கமர்ஷியல் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸ் இவ்வளோ ஏமாற்றலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு நீங்கள் போடலாம். ஆனால் பகவான் என்னென்ன, நீங்கள் கணக்கை போடுறதுக்கு முன்னாலேயே ஓஹோ இவன் இப்படி போடுறார் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணுறது, அப்படி சுமேதா இன்னும் சோபனமான மேத பிரஜை அவளுக்கு இருக்கு. ஏன் இது அதிசுந்தரமாக அவளுக்கு நித்தியம் அசிச் பிரஜா மேதையோ இது சமாசாந்த அசிச் இது அசிச் பிரத்தேக சுமேதா சுமேதஸ் அப்படின்னு இருக்கணும். அது சகாராந்தமாக இருக்கிற சப்தமாக இருக்கலாம் சுமேதாச்சு. அசித் பிரத்தியம் எப்படி இருந்திருக்கு, நித்தியம் அசித் பிரஜா மேதையோ, பிரஜாங்கிற பொருளுக்கும் மேதாங்கிற சொல்லுக்கு தான் இந்த ரெண்டு வரும். ஆயாம் சுமேதா ஒரு அர்த்தம், மேதான யஜ்யம்னு அர்த்தம். இந்த யஜ்யமானது நல்ல யஜ்யஸ்வரூபமாக இருந்துருக்க. யஜ்யாடங்கள்ல நம்ம பார்த்தோமையான அது புண்ணியம், இங்க பண்ணணும்னு இல்லை, பார்த்தாலே புண்ணியம். அந்த யஜ்யத்தினுடைய காத்து மேலே புகை மேலே விழுந்தாலே புண்ணியம். ஹோமாதிகள்லாம் பண்றாள, அந்த புகையாவது மேலே விழுந்தாலே புண்ணியம். ஏன், சரீரத்தில் இருக்கக்கூடியதான தோஷங்களை நீக்கிறது, மனசில் இருக்கக்கூடியதான மலங்களை நீக்கிறது. ஏன், அங்க இருக்க துதிக்கப்படுவர் பகவான். ஆகையா அவர் எப்படிப்பட்டவர், சுமேதா. அதுக்கு பிறகு மேதஜஹா, மேதே அத்வரே ஜாயதே இது மேதஜஹா. யஜ்ஞத்தில் வந்து பிறந்தவரா, புத்திரார்த்தம் ஹயமே தேன யக்ஷாமி திவ தர்மமா ததஹம் யக்ஷமிச்சாமி ஹயமே தேன கர்மணா அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் 60,000 வருஷம் குழந்தை பறக்கவும் பறக்கவும்னு எதிர்பார்த்துருக்கு, பொண்ணும் பறக்கல. இந்த வம்சமெல்லாம் அதுக்கப்புறம் ராஜா இல்லாமல் அழிஞ்சு போடுவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு. ஒரு நாளைக்கு வசிஷ்டர் கூப்பிட்டு, அப்பா புத்திரார்த்தம் ஹயமே தேன புள்ள வேணுங்கிறது அஸ்வமேதயாகம் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன், யக்ஷாமீதி மதிர்மமா ததஹம் யட்டுமிச்சாமி ஹயமே தேன கர்மணா, அஸ்வமேதயாகத்தை பண்ணுறேன்னு நினைச்சிருக்கேன். இந்த அஸ்வமேதயாகத்துக்கு என்ன விசேஷம்னா, வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான எல்லா ஈட்டிகளும் எல்லா பசுக்களும் எல்லா சோமங்களும் அதுக்குள்ள இருக்கு. எல்லாரும் ஒரு தரம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா யாகங்களும் பண்ணணும், அதுதான் அஸ்வமேதயாகத்துக்கு விசேஷம். விசேஷம் அப்படி இந்த கர்மா பண்ணினோமே ஆனால் என்னென்ன தடங்கள் வாழ்க்கையில இருக்கோ எல்லாமும் போயிடும்னு சொல்றது ஆகியால் பண்ணட்டுமான்னு கேட்டாரா. அவர் சொன்னார் சந்தோஷம், சந்தோஷம் பண்ணுங்கோ, அது பண்ணினா நிச்சயமா பறக்கும்னார். இங்க வீட்டுக்கு வாத்தியாரா இருந்து 60,000 வருடம் எனக்கு குழந்தை பிறக்கலன்னு தெரிஞ்சுட்டு இதனால் தூங்கிட்டு இருந்தா ஒண்ணு சொல்லாம அப்படின்னா, இல்ல சுமந்திரர் அப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லப்படாது. அவர் ரொம்ப பெரியவர் தான், இந்த எண்ணம் உங்களுக்கு வரணும்னு காத்துட்டு இருக்கேன். எப்ப எண்ணம் வரும் அப்ப நம்ம சொல்லி கொடுக்கறோம். ஏன்னா தகுந்த காலம் வர வேண்டாமா வந்திருக்கு, இது முன்னாலேயே சொல்லியிருக்க, ஆகையா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வசிட்ட எல்லாத்தையும் பண்ணிவிட அதுக்குள்ள அந்த யஜ்யத்துல வந்து இதை பண்ணின பிறகு புத்திரகாமையிட்டு யாகம் பண்ணினாராம். அந்த புத்திரகாமையிட்டு யாகத்துல தன்வந்திரியே வந்து அவருக்கு அழகான பாயசத்தை கொடுங்க, அந்த பாயசத்தினால பிறந்தார் அப்படின்னு 4 ராம லட்சுமண பரத சத்ருக்னால பிறந்தார்னு விசேஷமாக ராமாயணத்துக்கு. அதனால மேதஜஹா, மேதம்னு யஜ்யம், யஜ்யத்துல தான் பிறந்தவர். இன்னொன்று மேதான்னு என்ன தெரியுமோனா, நமக்கு வேதாந்தத்தை வாசித்து கேட்டு 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 அதனால வரக்கூடியதான எண்ணத்துக்கு வேதான்னு, மேதா சக்தின்னு நமக்கு ஒன்று இருக்க. இந்த புத்தியில அறிந்து கொண்டிருக்கோம், நம்ம பல விஷயங்கள் அறிகிறோம், அறிந்த விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் பார்த்தா அதுக்கு மேதா சக்தின்னு பேர். அது என்ன, ரிட்டென்டிவ் கெப்பாசிட்டி, நம்ம பிரெயினுக்கு அது ஒன்று இருக்கு. எப்பவோ கேட்டதான விஷயம் அப்படியே இருக்கு. பாருங்க, ஒரு ஆள் எதிர்க்க வந்த, இவர் கோச்சுட்டார், அவரோட பேசல. ஏன் சுவாமி புதுச்சா நம்ம வந்து பேசலையே, 20 முன்னால எனக்கு புத்தி இருக்காரு கேட்ட மகாத்மா இவர், நான் 20 ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு ஏதோ கேட்டாரியா உங்க புத்தி இருக்காரு, அது இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. சில இந்த மனசை விட்டு போக மாட்டேங்கிறது பாருங்க, சில துன்பங்களோ சில பேர் நமக்கு கெடுதல் பண்ணினவாடோ நம்ம மறக்கிறது இல்லை. அது அப்படி அந்த புத்தியில இந்த ரிட்டென்டிவ் கெப்பாசிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் மேதஸ்ன்னு பேர். இந்த சுமேதாகான்னு ஒண்ணு வருது பார்த்தீங்களா, இது என்ன, இது அழகான மேதஸ். வேதாந்தத்தை கேட்டு 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 அது அப்படியே மனசுல பதிஞ்சு நின்று அதை தியானம் பண்ணி, அதை தியானம் பண்ணினதுனால நமக்கு என்ன ஏற்படும், ஏற்படக்கூடியதான ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அகண்டாகார விருத்தி, அந்த விருத்திக்கு சுமேதான்னு பேர். முண்டை கோபுரத்துல எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறியப்பட்டதாகும் அப்படின்னு சௌனகர் கேட்க, சாதாரணமான அறிவு ஒண்ணு, உயர்ந்ததான அறிவு. அந்த சாதாரணமான அறிவு என்ன? ருக்வேதோ யஜுர்வேதோ சாமவேதோ அதர்வாங்கிருதம் சித்ராகல்போ வியாக்கரணம் நிறுத்தம் சந்தோ ஜோதிஷம், இது எல்லாமே சாதாரண அறிவுதான், எல்லாமே சாதிக்க முடியலாம். பரான்னு ஒரு அறிவு இருக்கு, அது உயர்ந்ததான ஒரு அறிவு. அது யாருக்கு வரும்? யயா ததக்ஷரம் அதிகம்யதே, எந்த அறிவு வந்தால் அந்த அக்ஷரமான பிரம்மஸ்வரூபத்தை தாங்கள் அறியலாமோ அந்த அறிவு. வேதாந்தத்தை கேட்டு சிரவணம் பண்ணி மனநம் பண்ணி தியானம் பண்ணி அதை உங்களதாக ஆக்கிக் கொள்ளக்கூடியதான சுரூபம் அப்பொழுது ஏற்படக்கூடிய அறிவு. எந்த அறிவு அஞ்ஞானத்தை சமூலமாக அழித்து விடுகிறதோ அந்த அறிவு. அப்படிப்பட்டதான அறிவுக்கு என்ன பேரு? சுமேதாஹா அப்படின்னு. அந்த அறிவு வடிவமா இருக்க, சோ பிரம்மம் எப்படி இருக்க? ஞான சுரூபமா இருக்க. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. ஞானம் தெளிவாகுமையானால், நம்ம புத்தி விருத்திகள் தெளிவாகுமையானால் பரமாத்மாவை பார்க்கலாம். ஞான பிரசாதேன விசுத்த தத்வா ததஸ்துதம் பஸ்யதே நிஷ்கலம் சாயமான. ஒவ்வொரு உபனிஷத்தும் சொல்லிட்டே இருக்கு. நம்ம கொண்டு சொன்னா எல்லாம் ஞாபகம் வரணும்ல. அப்படி எல்லா சொரூபமும் இருக்கக்கூடியதான சுமேதாஹா. இந்த மேதஸ்ங்கிறது ரிடென்டிவ் கெபாசிட்டி. வேதத்தை வாசிக்கிறவா 10,000 மந்திரத்தை நோட்டு பண்ணிட்டு இருக்க சார். இப்ப எல்லாம் சொல்றாரு எல்கேஜிக்கு இவ்வளவு பாடம் ஜாஸ்தி அப்படின்னு ஒரு வாதம். எதுவும் ஜாஸ்தி இல்லை. புத்தகம் சுமையா மோக்க எடுத்துக்க வேண்டாமே தவிர, அவளுக்கு சின்ன வயசுல இன்னைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல நம்ம படித்தது அப்படியே பதிஞ்சு போயிடும். பச்சை மரத்துல ஆடி அடிச்சாமல் நல்லா பதிஞ்சு போயிடும், அதுக்காக மறக்காது. இப்ப நீங்க படிச்சடையானால் 40-50 வயசானப்புறம் ஒவ்வொன்றும் 100 தரம் வச்சுக்கணும். அப்பவும் நமக்கு ஒரு தைரியம் இல்லை, சபையில சொன்னா மறந்து போயிடுமோ என்னது அப்படின்னு. அதுலயும் 3rd பாதம் கரெக்டா ஸ்லோகத்துல மறக்கும். முதல் 2 பாதமும் தெரியும், 4th பாதம் தெரியும், 3rd பாதம் மறக்கும். சில பேர் பண்ணுவாங்க, கவலைப்படாம 4th பாதத்தை 2 தரம் சொல்லுவோம். ஏக்கிரவன் ஞாபகம் வச்சுருக்கான். அபத்தம் வா சுபத்தம் வா குந்தி புத்திரோ விநாயக ஹண்டா. வேகமா படி, குந்தி புத்திரோ விநாயக ஹண்டா. குந்தி புத்திரா என்ன சரி, என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கே, கௌரி புத்திரோ விநாயகான்னு சொல்லணும். தட்சிணாமூர்த்தி உபாசனம் பண்ணணும். இந்த தட்சிணாமூர்த்தி மந்திரத்துக்கு அது விசேஷம் உண்டா. அதே போலயே இன்னொரு கெபாசிட்டி நமக்கு இருக்கு, அது என்ன? பிரக்ஞான பேர். பிரக்ஞான என்ன? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஏதோ ஒரு சமயத்துல சொல்லி தப்பிச்சுக்கிறேன், அதுக்கு பிரஜான். இப்படி இந்த ரெண்டு மனுஷனுக்கு வேண்டியதான். ஆனா எது வசத்தின்னா சுமேதசு தான். என்ன அவன் கஷ்டப்படவே வேண்டான்னு ஒண்ணும் வேண்டாம். எல்லாமே என்ன எதாவது வாசிச்சிருக்கோ அந்த டக்குன்னு அந்த சமயத்துல ஞாபகம் வரணும், அவ்வளவுதான். அந்த மேதஸ்ங்கிறது மேதஸ்வர சுரூபமா பகவான் இருக்கா அப்படி. ஒரு காலத்துல சுரசன்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா ஆனவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு சத்ருக்கள்லாம் கோலா வித்வம்சிகள்னு சில பேர், அந்த ராஜாக்கள்லாம் இந்த ராஜாக்கு மேல யுத்தத்துக்கு வந்தார். யுத்தத்துல ராஜா தோத்து போயிட்டான். தோத்து போயிருப்போம் அவன் என்ன பண்ணினா தெரியுமா? உங்கூருக்கும் நீ போ, உன் ராஜ்யத்தையே நீ பரிபாலனை பண்ணு, எனக்கு உன் ராஜ்யத்துக்கு தேவையில்லை. ஏன்னா என்னாச்சுன்னு எங்களுடைய வீரியத்தை டெஸ்ட் பண்றதுக்காக உன்னோட சண்டைக்கு வந்தோம், எப்படி இருக்கு பத்திரா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். இந்த ராஜா தோத்து போயிட்டா, ஆனா தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருந்தார். அப்ப என்னாச்சுன்னு அமாத்யா அந்த மந்திரிகளை வாழ்னா இருக்க பத்தியில என்ன ஆச்சுன்னு அவளை கண்ணுல இந்த ராஜா குறைச்சலாயிட்டார். ஓஹோ இந்த ராஜா யுத்தத்துல தோத்து போயிட்டார், ஆகையால் என்ன ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. இந்த சத்ரு இன்னொருத்தர் வருவார், அவர் பொருட்படுவார். ஆக இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம எவ்வளவு டைம் இருக்கோ அதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டியும் போகணும் அப்படின்னு தினந்தோறும் அவ உத்தியோகத்திலிருந்து வீட்டுக்கு வருவா, அங்க இருக்கிறது ஏதோ எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிடலாம். என்னடா இப்படி ஒரு விவகாரம் வந்திருந்த ராஜாக்கை பார்க்க சகிக்கல. என்ன பண்றது, ஏகாகி ஹயமாறு ஒண்டியாருந்து வேற யாருக்கும் சொல்லிக்காம ஒரு குதிரை மேல ஏறிண்ட காட்டுக்குள்ள போயிட்டார். அப்புறம் ராஜன் என்னன்னு என்ன கேட்கப்படாது, கதை சொன்ன வர கிடக்கும். அங்கே போனதுமே இவர் என்ன பண்ணிருக்காரு, அங்கே ஒரு ஆசிரமம் இருக்கு, அந்த ஆசிரமத்திற்கு முன்னால் இப்படி அப்படி சுத்தின்னு இருக்காராம். அந்த ஆசிரமம் சுமேதஸ்ன்னு பேர். அந்த சுமேதஸ்னுடைய ஆசிரமம், சுமேதஸ்னையாரே வசிஷ்டருக்கு இன்னொரு பேர். அந்த ஆசிரமத்தில் இப்படி அப்படி சுத்தின்றே இருக்காராம். இப்படி சுத்தின்னு இருக்காரு, அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சார். அவர் யாருன்னா ஒரு வைசியர். அந்த வைசியர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து இப்படி ஏகாந்தமாக உட்காந்து கவலைப்பட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த ராஜா அவர் போய் கேட்கிறார், இந்த சுரசங்க ராஜா அவர் போய் கேட்கிறார், சொல்லி என்ன கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல, என்ன ஏது என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்கிறார். நான் என்ன பண்ணுறது, நிறைய பெரிய கடை வச்சுருந்தேன், நிறைய பிஸ்னஸ் எல்லாம் இருந்தது, ஆனால் என்னுடைய பசங்களும் ஆத்துக்காரையும் ஒன்றா சேர்ந்து நான் ஏதோ ஒரு விவகாரம் இருக்கிறப்ப என்னோட கையெழுத்து வாங்கி எல்லாத்தையும் தனது அடைக்கின்றான். எனக்கு ஒன்றுமே கிடையாது, அதோடு மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிச்சு விட்டான். நான் வேற வழி இல்லாமல் இங்கே இருக்கேன். அதுக்கு கவலைப்படுவானே, இங்கே வந்துட்டோ இல்லையோ, அவனுடைய ஆசிரமம் இருக்கு, வேலை வேலைக்கு சாப்பாடு போடுவார், சௌக்கியமாக சாப்பிட்டு தூங்க வேண்டியதானேன்ட்டார். நீ இதான் பண்ணிட்டு இருக்கிறதான கேட்டார். இல்லை சுவாமி, நமக்கு ஒரே கவலை, அந்த எந்த யானையை நான் ஏறுன்றதுனா அந்த யானைக்கு தீனி போடுறாலோ இல்லையோன்னு கவலை. கொஞ்சம் ராஜா அங்கே போனாலும் பார்த்தீங்களா, நான் எவ்வளோ கட்டப்பட்ட பணத்தை சம்பாதிச்சேனோ அந்த கோஷோபலம் ஜாபகிரதம் தத்ரா பேஸ்வகுரே ததா, அந்த கோஷங்கள்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்டாலோன்னு ஒரு பயம். இப்படியெல்லாம் மனசில் கவலையாக இருக்குன்னு எனக்கும் அதே தான் கவலை. எந்த ஆத்தக்காரிய குழந்தைகளை என்ன கவனிக்கலையோ என் மனசு அவளை விட்டு போக மாட்டேங்கிறது அப்படிங்கிற ஒரு கவலையாக இருக்குன்னு. சரி, நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்கோம், வீட்டிலேருந்து விரட்டி அமைஞ்சிருக்கா வந்துட்டோம், இப்போ விவகாரம் என்னடாச்சுன்னு ரெண்டு பேரும் ஓரளவில் சேர்ந்துருக்கோம், அவரை சுமேதர்ஸை கேட்போம் அப்படின்னு இந்த சமாதிங்கிற ஒரு வைசியனும் சுரதன் எனக்கூடியதான ஒரு ராஜாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சுமேதஸ்ங்கிற ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போன. அப்புறம் அவர் சொல்ற அம்பாள்னி விசேஷம் சொல்லி கதைகள் தான் சொல்லி சும்பன சும்பாள கொண்டதான சரித்திரம், மகிஷாசுரனை கொண்டதான சரித்திரம், அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடியதான அவளுடைய சரித்திரம் இவைகள்லாம் சொல்லி விசேஷமாக சைவ சர்வேஸ்வரேஸ்வரி அந்த அம்பாளை தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி வழிகாட்டி அவளுக்கு முக்தியை கொடுத்ததான ஒரு திவ்யமான ஒரு சரித்திரம். அங்கே சொன்னவர் யாரு, சுமேதசு. இந்த சுமேதாங்கிறது அங்கே வருது. அப்படி மேதே அத்வரே ஜாயதே இது சுமேதா மேதஜ கிருதார்த்தன்யா. லோகத்துல வாழ்க்கையில தன்யன் யாருன்னு பகவான் தான். ஏன்னா அவர் என்ன நினைச்சாரோ அதை பண்ணிவிட்டார் சார். நாமெல்லாம் காரணம் இன்னைக்கு இது இதை பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட் எழுதிக்கிறோம். என்ன ஆச்சுன்னர், 50% ஆகல, ஒரு நாளைக்கு நினைச்சது ஒண்ணுமே ஆகாது. என்னடா ஆச்சுன்னர், காலமிருந்து யாரோ பேச வந்தார், பந்துக்கள் பேசிக்கிட்டே இருக்கார் சார், விடாம ஒரு காரியமும் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ என்ன, ராத்திரி வந்து பார்த்தேன், அந்த காயத்தை எடுத்துருந்தான், இத்தனை நினைச்சோம் முடியல, கிழிச்சு போட்டோம் விவகாரம் இருக்க, வேற என்ன பண்ண முடியும், அப்படி நாம நினைச்சதெல்லாம் நமக்க முடியல. ஆனால் பகவான் என்ன பண்ணியிருக்க, அவர் எதை நினைச்சாரோ உலகத்தை படைக்கணும் பண்ணிவிட்டார், உலகத்தை காப்பாற்றணும் பண்ணிட்டு இருக்கார், உலகத்தை துஷ்டான சமாரம் பண்ணணும் பண்ணிவிட்டார், நல்லது பண்ணணும் பண்ணிட்டு இருக்கார், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தான் எதை கருத்தினாரோ எல்லாத்தையும் செய்து கிருத்தா கிருத்தம் அர்த்த கிருத்தா அர்த்தா ஏனா, அதனால கிருத்தார்த்தன் ஆயிட்டான் அப்படின்னு விசேஷமா பகவானுக்கு கிருத்தார்த்தா. அதற்கு சத்தியமே தனாதர சத்யா அவதிதா மேதா அஸ்யா இது சத்தியமேதா, மாறாததான எண்ணம் உண்டவர். நம்ம அப்பப்ப நம்ம அறிவை மாத்திக்கிறோம், ஒரு காலத்தில் ஒரு மாதிரி, ஒரு காலத்தில் ஒரு மாதிரி, நமக்கு தகுந்தாவால் மாற்றிட்டு இருக்கோம். ஒருத்தரை ரொம்ப நம்புறேன், அதுக்கப்புறம் அவரை ஒரு மாதிரி பார்க்குறேன், இன்னொருத்தர் மட்டும் ஓஹோ இப்படிங்கிறேன், இப்படி நம்ம எண்ணங்கள்லாம் மாறிட்டு இருக்கு. ஆனால் அவருக்கு மட்டும் ஒரு நாளும் மாறாததான எண்ணம் உள்ளவர், உயர்ந்ததான ஒரு எண்ணமாகவே உள்ளவர் சத்யமேதா. அதற்கு பிறகு தரா தரா பூமியை தரித்தவர், இது கர்த்தம் முன்னாலேயே சொல்லிவிட்டேன், அம்சைஹி அசேஷைஹி சேஷாத்யைஹி ஆதிசேஷனாகவும் கிருஷ்ணனாகவும் அதே போலயே வராகமூர்த்தியாகவும் அல்லது கூர்மாவதாரத்திலையும் இவைகள்ல பூமியை தரித்தவர், மலைகளை தரித்தவர், மலை ஸ்வரூபமாகவே இருக்கிறவர். இந்த உயர்ந்ததாக ஹிமாலயம், மேரு, இப்படிப்பட்ட பர்வதங்கள் ஸ்வரூபமாக அவர் தான் இருக்கார். ஆகையால் அம்சைஹி அசேஷை சேஷாத்யைஹி அசேஷாம் தராம் தாரையன்னு தரா தரா இப்படி பகவானுடைய திவ்யமான நாமாக்கள்ல அமானி மானதோ மான்யா லோகஸ்வாமி திரிலோக திருக்கு சுமேதா மேதஜோ தன்யா சத்யமேதா தரா தரஹாங்கிற நாமாக்கள் வச்சு பார்த்தோம். இவையில தேஜோ மிருஷோ தியுதிதர சர்வசஸ்திரபிருதம்பர பிரக்ரஹோ நிக்ரஹோ வியக்ரஹ நைக ஸ்ருங்கோ கதாக்ரஜ அப்படின்னு உயர்ந்ததான் நாமாக்கள்.